இயேசு போதித்த அனைத்தும் என்கிற இந்த தியானத்தை நாம் இந்த நாளிலே தொடருவோம். மத்தேயு 28:20 என்கிற தேவனுடைய அந்த பெரிய கட்டளையின்படியிலே அடிப்படையில் நாம் தியானிக்கிறோம். நீங்கள் உலகம் முழுவதும் போய் சகல ஜாதியாரும் சீஷராக்கி பிதாகுமாரன் பரிசுத்தவர்களை ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட அனைத்தையும் அவர்கள் போதிக்கும்படி கை கொள்ளும்படி போதியுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே நான் இதற்கு முந்தின கூட்டங்களிலே சொன்னது போல இந்த இரண்டாம் பகுதி தேவனுடைய கட்டளையிலே புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. Mark 16:15 வாசிக்கிறோம். அந்த பகுதி இயேசுடைய கட்டளையின் பகுதி பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் செய்கிறார்கள். ஆனால் இரண்டாம் பகுதி நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி போதியுங்கள். இதிலே அநேக பாடங்கள் இருக்கிறது, அநேக பகுதிகள் இதிலே உள்ளடக்கியிருக்கிறது. நாம் முதலாவதாக அதை நாம் செய்ய வேண்டும். இயேசு எதை கட்டளையிட்டிருக்கிறாரோ அதை நாம் எல்லாரும் நாம் கடைபிடிக்க வேண்டும். அதற்கு பிறகு மற்றவர்களுக்கு நாம் அதை போதிக்கவும் வேண்டும். இல்லாவிட்டால் இந்த பெரிய கட்டளை அது முழு மொழி பெறாததாக இருக்கும். இயேசு தச்சு தொழில் செய்தார். தன்னுடைய வாழ்க்கையின் முதல் பகுதியில் 30 வரை அவர் தச்சு தொழில் செய்தார். நான் ஒரு விளக்கத்தை உங்களுக்கு பயன்படுத்த விரும்புகிறேன். ஒரு தச்சு கூடாரத்திலே தச்சு தொழில் செய்யக்கூடிய பணிமனையிலே பல ஆர்டர்கள் அவர்களுக்கு வந்திருக்கிறது. உதாரணமாக 100 மேஜைகள் செய்ய வேண்டும். இயேசு அநேக தச்சர்களை அங்கே பணியமர்த்துகிறார். ஒருவேளை 10 தச்சர்களை பணியமர்த்துகிறார். அதில் 9 தச்சர்கள் அவர்கள் அந்த மேஜையின் கால்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். கால்கள் மிக முக்கியம்தான். ஒரு மேஜை கால் இல்லாமல் இருக்க முடியாது. ஆகவே பல வாரங்கள் முடிந்த பிறகு பார்க்கும் பொழுது திரளான மேஜையின் கால்கள் அங்கே செய்யப்பட்டு விட்டது. அங்கே ஒரே ஒரு மனிதர் மட்டும் அந்த மேஜையின் மேல் உள்ள பலகையை செய்கிறார். அப்படியானால் அங்கே இரண்டுக்கும் ஒத்திராத ஒரு நிலைமை ஏற்படும். அநேக கால்கள் இருக்கிறது, ஆனால் அந்த மேஜையை முடித்து வெளியே கொடுப்பதற்கு மேலே மேஜையின் பலகை மிகவும் குறைவாக இருக்கிறது. நூற்றுக்கணக்கான கால்கள் இருக்கிறது, ஆனால் மேலே உள்ள மேஜை ஒரு சிலவைகள் தான் இருக்கிறது. ஆகவே நீங்கள் ஒரு தச்சு தொழில் செய்கிறவராய் அந்த பணிமனைக்கு சென்றால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? நீங்கள் இப்பொழுது மேஜை கால்களை செய்வதை மறந்து விடுங்கள், இப்பொழுது மேஜையின் மேலுள்ள அந்த பலகை செய்யுங்கள் என்று நாம் சொல்லுவோம். இது எதை குறிக்கிறது என்று சொன்னால், இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ மக்கள் மத்தியில் நடக்கக்கூடிய காரியம். அநேகர் மனதிரும்பி இருக்கிறார்கள், அதற்காக தேவனுக்கு நன்றி. அநேகர் செல்லப்படாத இடங்களுக்கு சென்று சுவிசேஷத்தை அதிக தியாகத்தோடு கூட அவர்கள் செய்கிறார்கள். அநேக ஜீவனையும் கொடுத்திருக்கிறார்கள் இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்கு. அவர்களை நாம் மதிக்கிறோம், அவர்கள் மெச்சிக்கொள்கிறோம். அவருடைய பலன் மிகுந்தியா இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஏனென்றால் அவர்கள் தங்களுடைய அழைப்பை நிறைவேற்றிருக்கிறார்கள். ஆனால் இந்த சரீரத்தின் இன்னொரு பகுதி இருக்கிறது. அது என்னவென்றால், அந்த வேலையை நான் முடிக்க வேண்டுமே. அதுதான் இந்த பெரிய கட்டளையினுடைய இரண்டாம் பகுதி. இந்த மனம் திரும்பினவர்களை சீஷர்களாக மாற்ற வேண்டும். எல்லாவற்றையும் தேவன் போதித்தார் அல்லவா, அவைகள் எல்லாம் கை கொள்ள முடியாய் நாம் போதிக்க வேண்டும். இதை நாம் புறக்கணித்து விட முடியுமா? உதாரணமாக இயேசு சொன்னார், எந்த ஒரு மனிதனும் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது. மலைப்பிரசங்கத்தில் இதை சொல்லியிருக்கிறார். மத்தேயு 6 வாசிக்கிறோம். 24 வசனம், 2 எஜமான்களுக்கு யாரும் ஊழியம் செய்ய முடியாது. அந்த 2 எஜமான்கள் தேவனும் சாத்தானும் என்று அல்ல. சாத்தான் அநேக மக்களுக்கு எஜமான இருக்கிறான், ஆனால் அது இங்கே சொல்லப்படவில்லை. எந்த ஒரு கிறிஸ்தவனும் தேவனுக்கும் சாத்தானுக்கும் ஊழியம் செய்ய முடியும் என்று நம்புவதில்லை. அது நமக்கு நன்றாக தெரியும். ஆனால் இங்கே நாம் வாசிக்கிறோம் Matthew 6:24, அந்த 2 எஜமான்கள் யார் என்று சொன்னால், உலக பொருளும் தேவனும். உலக பொருள் என்று சொன்னால் உலக ஆஸ்தி, ரியல் எஸ்டேட், வீடு, நிலம், சொத்து போன்றவைகள். இந்த இரண்டுக்கும் நீ ஊழியம் செய்ய முடியாது என்று சொல்கிறார். அநேக கிறிஸ்தவர்கள் என்ன உணர்கிறார்கள், தாங்கள் இரு தேவனுக்கும் அதே சமயத்தில் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்யலாம் என்று உணர்கிறார்கள். ஆனால் இயேசு என்ன சொல்கிறார், நீங்கள் இரண்டு பேர்ல யாராவது ஒருவர் மீதுதான் தீவிரமான ஒரு வேட்கையை கொண்டிருக்க முடியும். அவன் ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டி பண்ணுவான் என்று வாசிக்கிறோம். அல்லது ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான் என்று வாசிக்கிறோம். எத்தனை கிறிஸ்தவர்கள் இதை விளங்கிக் கொண்டார்கள் என்று எண்ணுகிறீர்கள்? தேவனை உறுதியாய் பற்றிக் கொள்வது, மற்றவர்களை அசட்டை போனது என்றால் என்ன அர்த்தம்? உலக பொருளை. என்னுடைய உலக பொருள் பணத்தை நான் என்னுடைய வேலைக்காரனாக இருக்க அனுமதிப்பேன், ஒரு காலம் அவனை எஜமானாக நாம் அனுமதித்து விடக்கூடாது. இயேசு எப்படி இந்த இடத்துல நடந்து கொண்டார்? இயேசு சொல்லியிருக்கிறார், அல்லது உன்னுடைய வலது கை உனக்கு இடல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி போடு. ஒரு ஸ்திரியை இச்சிப்பது அது உபச்சாரம் என்று வாசிக்கிறோம். எத்தனை கிறிஸ்தவர்கள் இதை போதிக்கிறார்கள், எத்தனை பிரசங்கியார்கள் இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்கள் பிரசங்கிப்பதற்கு முன்பதாக இங்கே நாம் என்ன பார்க்கிறோம்? எப்படி இந்த மேஜைகள் முடிக்கப்படாமல் இருக்கிறது என்று வாசிக்கிறோம். தேவனுடைய பெரிய கட்டளை முடிக்கப்படாமல் இருக்கிறது. இதைத்தான் நாம் இப்பொழுது தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த புறக்கணிக்கப்பட்ட அந்த தேவனுடைய கட்டளையிலே புறக்கணிக்கப்பட்ட பகுதி இயேசு போதித்த அனைத்தும் நாம் நாம் முதல் பதிவு செய்யப்பட்ட சோதனை குறித்து நாம் வாசிக்கிறோம். அவர் ஞானஸ்நானம் பெற்ற பிறகு, பரிசுத்தமான அபிஷேகம் என்ன பெற்ற பிறகு அவர் சோதிக்கப்பட்டார். அவர் முதல் வார்த்தைகள் மனிதன் தேவனுடைய வார்த்தை வாயினாலே இருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான், அப்பத்தினாலே மாத்திரமல்ல என்று வாசிக்கிறோம். இரண்டாவது காரியம், அவர் தவறாய் சொல்லப்பட்ட பிசாசனுடைய அந்த காரியத்தை அவர் திருத்துகிறார். அவர் வேறொரு வசனத்தை வைத்து அதை சமநிலைப்படுத்துகிறார். இப்படியும் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நாம் மூன்றாவது வார்த்தை, இயேசு பேசுகிற மூன்றாவது வார்த்தையை குறித்து தியானிக்க போகிறோம். சாத்தான் அவரை பார்த்து, நீ என்னை பணிந்து கொள்வாயாக என்று சொல்லுகிறார். நீர்தான் இந்த ராஜ்யத்தெல்லாம் திரும்ப எடுத்துக்கொள்ள முடியாது, ஆதாயப்படுத்த முடியாது வந்திருக்கிறீர். அந்த பூமியினுடைய ராஜ்யங்கள் எல்லாம் அவன் காண்பிக்கிறான். காண்பித்து, நான் இவைகளெல்லாம் உனக்கு கொடுக்கிறேன் என்று சாத்தான் சொல்லுகிறான். ஆனால் நீ என்னை பணிந்து வணங்க வேண்டும். இதே போல லூக்கா 4 நியாய இந்த வாசகம் சொல்லப்பட்டிருக்கிறது. சாத்தான் எப்படி இந்த ராஜ்யங்களெல்லாம் பெற்றுக்கொண்டான்? ஆதாம் இவர்கள் எல்லாவற்றையும் சாத்தானுக்கு கையெழுத்து விட்டான். ஆண்டவர் ஆதாமுக்கு இந்த பூமியை ஆட்சி செய்ய முடியாத, ஆளுகை செய்ய முடியாத அதிகாரத்தை கொடுத்தார். ஆனால் என்றைக்கு சாத்தானுக்கு அவன் ஆதாம் வணங்கினானோ, சாத்தான் தன்னை என்ன செய்ய சொல்ல முடியாது அவன் அதற்கு கீழ்ப்படிந்து செய்தானோ, அப்பொழுதே அந்த நாளிலே சாத்தான் அந்த அதிகாரத்தை வாங்கி கொண்டான். இயேசு சொல்லுகிறார், சாத்தானை பார்த்து சொல், சாத்தான் இயேசுவை பார்த்து சொன்னான், நீ என்னை வணங்கினால் நான் உனக்கு இவைகளெல்லாம் தருகிறேன் என்று சொல்கிறான். சாத்தான் அதுதான் தேவை, அதுதான் அவனை பிசாசாய் மாற்றினது. அவன் தூதர்களின் தலைவனாயிருந்தான், தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவன், அழகாயிருந்தான், அன்ற சராசரத்திலே உன்னதமான இடத்துல வீற்றிருந்தான், ஞானமுள்ளவனாயிருந்தான். அவனுடைய சரித்திரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். தூதர்களே பெரியவன், இயேசையா 14 இசைக்கள் 28 அவனுடைய பெயர் நமக்கு அறிய தெரியாது, ஆனால் லூசிபர் என்று அர்த்தம் கொள்ளும் அதிகாலின் மகனாகிய விடுவெளி என்று அழைக்கப்படுகிறான். அது ஒரு பாஷையில் சொல்லப்பட்டிருக்கிறது, அது அவனுடைய பெயர் இல்லை, ஆனால் அந்த பெயரிலேயே நாம் அழைக்கிறோம். அவன் தூதர்களின் தலைவனாயிருந்தான். அவன் தூதர்கள் எல்லாரும் தேவனை எல்லாம் தன்னை ஆராதிக்க முடியாது விரும்பினான். இதைத்தான் இயேசையா 14 வாசிக்கிறோம், நான் உன்னதமான ஒரு கொப்பாவேன். இது ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்படித்தான் பாவம் ஆரம்பித்தது. ஒருவன் ஆராதனை விரும்பினான், தேவனுக்கு விரோதமாக கலகம் பண்ண முடியாது முற்பட்டான். அவனுடைய இருதயமானது மேட்டுமையானது பெருமையினாலே. தூதர்கள் எல்லாரும் தன்னை மெச்சிக்கொள்ள முடியாது விரும்பினான். இதுதான் பாவத்தினுடைய ஆரம்பம். முதல் பாவம் விபச்சாரமோ கொலையோ அல்ல, மக்கள் தன்னை மெச்சிக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆசை. உங்களுக்கு அது இருக்கிறது அல்லவா? நீங்கள் கிறிஸ்தவனோ பிரசங்கியானோ உங்களை அழைத்துக் கொள்ளலாம், ஆனால் ஜனங்கள் உங்களை மெச்சிக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறீர்கள், கிறிஸ்துவே அல்ல. அப்படியானால் நீங்கள் சாத்தான் நடந்த வழியில் நடந்து கொண்டிருக்கிறீர்கள். அது மிகவும் ஆபத்தான ஒரு பாதை. அதை நாம் வாசிக்கிறோம். இதைத்தான் நாம் இங்கே பார்க்கிறோம். அவன் அங்கே இருக்க முடியவில்லை, அங்கிருந்து நரகத்துக்கு தள்ளப்பட்டான். ஆக இப்போது மீண்டுமாய் 9 வாசிக்கிறோம், நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவர்களெல்லாம் உனக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு சொன்னார், அப்பாலே போ சாத்தானே, மத்தேயு 5:10 உன் தேவனாய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். நாம் அவர் மட்டுமே ஆராதனைக்க வேண்டும். நாம் மகிமையான நபர்களையும் தேவனுடைய பெரிய ஊழியர்களையும் ஆராதிக்கும் தப்பை நாம் செய்துவிடலாம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் கூட வாசிக்கிறோம், மிகப்பெரிய அப்போஸ்தலனாகிய யோவான் இந்த தவறை அவர் செய்தார். அங்கே வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கிறோம், அங்கே தூதனை பார்த்து ஆச்சரியப்பட்டு அவருடைய பாதத்திலே விழுந்து வணங்கினார். 22:8 வாசிக்கிறோம். இந்த அற்புதமான காரியங்கள், வெளிப்படுத்தப்பட்ட காரியங்கள், வெளிப்படுத்தின விசேஷத்திலே பார்க்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், இவர்களை எனக்கு காண்பித்த தூதனை வணங்கும்படி அவன் பாதத்தில் விழுந்தே என்று சொல்கிறார். 95 நிரம்பிய அப்போஸ்தலர், அவர் தேவனை எவ்வளவு ஆண்டுகளாக அறிந்தவர், அவர் இந்த தவறை செய்து விட்டார். இந்த மிகப்பெரிய தேவனுடைய ஊழியரை அவர் மெச்சிக்கொண்டார். நம்ம யாருமே இந்த தவறை செய்துவிட முடியும்? ஒரு வல்லமுள்ள தேவ ஊழியரை நாம் மெச்சிக்கொள்ளலாம், நாம் தேவனை மட்டுமே தொடர்பு கொள்ள வேண்டும். ஆனால் அந்த தேவ ஊழியர் மூலமாகத்தான் தொடர்பு இருக்கிறது என்று சொன்னால் அது ஆபத்தானது. எப்பொழுதெல்லாம் ஒரு பிரசங்கியார் தான் இரண்டாவது மத்தியஸ்தனாக இருக்கிறேன் தேவனுக்கும் மனிதனுக்கும் மத்தியில் என்று எண்ணினால் நாம் மிகவும் கவனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் அவர்கள் யார் என்றால் அவர்கள் தேவனுடைய சித்தத்தை மக்களுக்கு சொன்னார்கள். புது உடன்படிக்கையிலே ஒரே ஒரு மத்தியஸ்தான் உண்டு தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையிலே, அவர்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. எந்த ஒரு பிரசங்கியாரும் அப்போ சொல்லணும் அவர்கள் யாரும் இரண்டாவது மத்தியஸ்தராக கிறிஸ்துவுக்கும் உங்களுக்கும் மத்தியிலே வருவார் என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. நீங்கள் நேரடியாக இயேசுடத்திலே போக முடியும், நீங்கள் பிதாவினை நோக்கி ஜபிக்க முடியும் இயேசு கிறிஸ்தன் மூலமாய். ஆனால் நாம் தவறை செய்ய முடியும், யோவான் தவறை செய்தார். ஆனால் இங்கே இந்த வல்லமையுள்ள தூதனுடைய உண்மையை பாருங்கள், நீ இப்படி செய்யாதபடிக்கு பார். எங்கே இப்படி சொல்லுகிற பிரசங்கியார்கள் பாஸ்டர் எங்கே இருக்கிறார்கள்? அவர்கள் மக்களை தங்களோடு கூட ஈர்த்து கொள்ளாதபடி இருக்கிறவர்கள் எங்கே? அவர்கள் என்னோடு கூட நீ இணைந்திருக்க வேண்டாம், கிறிஸ்துவோடு கூட இணைந்திருக்க சொல்லுகிறவள் எங்கே? அப்படிப்பட்ட நபர்களை நீங்கள் பயமில்லாமல் பின்பற்ற முடியும். எந்த ஒரு பிரசங்கியாரும் தன்னோடு கூட மக்களை ஈர்த்து கொள்ளாதபடிக்கு அவர்களை துண்டித்து விட்டு தேவனோடு கூட இணைத்துக் கொள்ள என்று சொல்லுகிறவர்கள் எங்கே? நீ தேவனிடத்திலே நேரடியாக போக முடியும். அவர் உங்களுக்கு புது ஏற்பாட்டிலே தம்முடைய சித்தத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். எப்படி 8:11 வாசிக்கிறோம், அவர்களிலே ஒருவரும் தன் அயலானுக்கு போதிக்க வேண்டுவதில்லை என்று வாசிக்கிறோம். நீங்கள் எல்லாரும் கர்த்தரை அறிந்து கொள்வீர்கள் என்று வாசிக்கிறோம். சிறியோர் முதல் பெரியோர் வரை ஒருவரை, நேற்றுதான் மறுபடியும் பிறந்த ஒருவர், அது பெரியவர் என்று சொன்னால் வல்லமில்லை தேவனுடைய ஊழியர், எல்லாரும் அவனை தனிப்பட்டவற்றை அறிந்து கொள்வார்கள். ஆகவே தூதன் சொல்கிறான், என்னை வணந்து கொள்ள வேண்டாம், என்னை வணங்க வேண்டாம் என்று சொல்கிறான். நான் ஒரு ஊழியக்காரன், நான் தேவனை தொழுது கொள் என்று சொல்லுகிறான். வெளிப்படுத்தின விசேஷம் 22:9 இயேசு இதைத்தான் சொல்கிறார். ஆகவே புதிய ஏற்பாடு எப்படி ஆரம்பிக்கிறது என்று சொன்னால், உன் தேவனை கர்த்தரை ஒருவரே ஆராதனை செய்வாயாக. வெளிப்படுத்தின விசேஷம் 22:2 கர்த்தர் ஒருவரையே நீ ஆராதிப்பாயாக, தேவன் ஒருவரே நீ ஆராதிப்பாயாக என்று வணங்குறது. எந்த மிகப்பெரிய தேவ ஊழியரும் நான் வணங்கிவிடக்கூடாது. இந்த தூதர் என்று சொன்னால் செய்தி கொடுக்கிறவர் என்று சொல்லலாம். தேவனுடைய வெளிப்பாடான மகிமையான வெளிப்பாடான சத்தியங்களை உங்களுக்கு கொடுக்கும் பொழுது நீங்கள் அவரை வணங்க முற்படலாம். நீங்கள் நாம் கண்டிப்பாக தேவ பிள்ளைகளை மதிக்க வேண்டும், நம்முடைய பாராட்டுகளை தெரிவிக்க வேண்டும். ஆனால் ஒரு காலம் அவரை ஆராதித்து விடக்கூடாது, வணங்கிவிடக்கூடாது. அவர்கள் தேவன் என்று நாம் எண்ணிவிடக்கூடாது. தேவனுக்கு மட்டுமே அந்த இடத்தை நாம் கொடுக்க வேண்டும். கணவனாய், மனைவியாய், தகப்பனாய், தாயாய், யாராய் இருந்தாலும், பூமிக்குரிய காரணங்களாக இருந்தாலும், எந்த ஒரு காரியத்துக்கும் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை நாம் கொடுத்து விடக்கூடாது. அதுதான் இயேசு இங்கே சொல்லுகிறார், உன் தேவனாய கர்த்தர் ஒருவரையே ஆராதித்து அவரையே வணங்குவாயாக என்று வாசிக்கிறோம். நாம் தேவனோடு கூட வைத்திருக்கக்கூடிய நேரடி தொடர்பை குறித்து அது பேசுகிறது. உன் தேவனாய கர்த்தர் பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாயாக. அவர் நம்முடைய தகப்பன், பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது போல தூரத்தில் உள்ள ஒரு தேவன் அல்ல. அங்கே திருக்கரசு மூலமாக மட்டும்தான் பழைய ஏற்பாட்டிலே தேவன் பேசினார், யாருமே அவருக்கு அருகே போக முடியாது. பிரதான ஆசாரியன் வருஷத்துக்கு ஒரு முறைதான் உள்ளே பிரவேசிப்பார். அந்த நாட்டிலே தேவ சத்தத்தை அறிய வேண்டும் என்று சொன்னால் திருக்கு தரிசனத்திலே போவார்கள். அவர்கள் ஊரின் தும்மியும் வைத்து தேவ சத்தத்தை சொல்வார்கள். ஆகவே பழைய ஏற்பாட்டிலே நாம் தேவன் கேட்கக்கூடிய சத்தத்தின் மூலமாய் பேசினார் என்றால் அவர் மனிதனுக்குள்ளாக அவர் போக முடியவில்லை. ஆனால் இப்பொழுது பரிசுத்தாவே நமக்குள்ளாக வருகிறார். ஆகவே தேவனுடைய சத்தத்தை வெளியே நாம் சத்தமாய் கேட்க தேவையில்லை, நமக்குள்ளாக அவர் இருக்கிறார். அவருடைய சத்தத்தை உள்ளாக நாம் கேட்டு உணர்ந்து கொள்ள முடியும். நம்முடைய மனதை புதிதாக்குறதுனாலே, பரிசுத்தாவினாலே நாம் அவரை, தேவனுடைய சத்தத்தை அறிந்து கொள்ள முடியும். ஆகவே ஆராதனை, தேவனையும் ஆராதிப்பது என்பது அது தேவனோடு கூட நம்மை நெருங்கிய உறவுக்குள்ளாக கொண்டு வருகிறது. நம்முடைய பிதாவோ ஆகிய தேவனோடு கூட நெருங்கிய உறவு. ஆராதனை என்பது நாம் வார்த்தைகளை பேசுவதை காட்டிலும் அதிகமான ஒன்று, அல்லது தேவனுக்கு பாடலை பாடுவதை காட்டிலும் அதிகமான ஒன்று. நான் ஒரு காரியத்தை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அநேக கிறிஸ்தவர்கள், 90% கிறிஸ்தவர்கள் தவறான கருத்தை வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு பொதுவாக பல இடங்களில் சொல்லப்படுகிற சபைகளிலே ஞாயிற்றுக்காலை ஆராதனை என்று சொல்கிறார்கள், ஞாயிறு காலை ஆராதனை. அல்லது கரிஸ்மேட்டிக் பெந்தகோஸ்தே சபைகளிலே அவர்கள் துதி ஆராதனை என்று சொல்கிறார்கள். நீங்கள் முற்றிலுமாக வேத வசனத்தின்படி நடக்க வேண்டும் என்று சொன்னால் இது தவறான ஒரு காரியம் சொல்லுகிறது. அப்படி சொல்லுகிறது, அது ஆராதனை அல்ல. ஞாயிற்றுக்கிழமை அவர்கள் செய்வது ஆராதனை அல்ல. நாம் அவர்கள் பாடக்கூடிய பாடல் வாரங்களை பாருங்கள், அவைகளெல்லாம் துதியும் நன்றி செலுத்துதலும், அது ஆராதனை அல்ல. நீங்கள் என்னை நம்பவில்லை என்றால் நீங்கள் ஒத்த வாக்கியம் எடுத்து ஆராதனை என்று எங்கே இருக்கிறதோ அதையெல்லாம் நீங்கள் பாருங்கள், புதிய ஏற்பாடு முழுதுமாய் பாருங்கள். பழைய ஏற்பாட்டிலே அந்த ஒரு விதத்திலே மட்டுமே அவர்கள் தேவனை ஆராதிக்க முடிந்தது. பாடல்கள் மூலமாகவும் பேச்சுகள் மூலமாகவும் கருவி இசை கருவிகள் மூலமாகவும் தேவனுக்கு பாடலை பாடினார்கள். ஆனால் புது உடன்படிக்கையிலே இயேசு சொல்லுகிறார், சமாரிய ஸ்திரீயை பார்த்து சொல்லுகிறார், யோவான் 4:24 யோவான் 4:23-24 இப்பொழுதே அந்த வேலை வந்திருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். உண்மையாய் தொழுது கொள்ளவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்வார்கள் என்று சொல்லுகிறார். இப்பொழுது தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டலாம் இருக்க முடியாது, பிதாவான் விரும்புகிறார் என்று வாசிக்கிறோம். தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்றார். ஆகவே இங்கே நாம் பார்க்கிறோம், இயேசு இங்கு வரக்கூடிய ஒரு காலத்தை குறித்து சொல்லுகிறார். அது பெந்தெகோஸ்தே நாளை குறித்து அவர் சொல்லுகிறார். யோவான் 4:23 சொல்கிறார், அந்த நேரம் இப்பொழுதே வந்திருக்கிறது என்று சொல்கிறார். என்றால் இயேசு அவர்தான் முதற் பேரானவர்களே, அவர் முதற் பேரானவர், அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானவர். புது உடன்படிக்கையில் அவர் நமக்கு மாதிரியாக முன்னோடியா இருக்கிறார். ஆகவே அவர்தான் முதலாவது தலைவர். ஆகவே அங்கே அந்த நேரம் வந்துவிட்டது. ஒரு மனிதர் பூமியில் நடக்கிறார், அவர் பிதாவை ஆவியாகிய தேவனை தொழுது கொள்கிறார். யாருமே அதை முன்பாக செய்ததில்லை. மனிதன் ஆவி ஆத்மா சரீரமுடையவனா இருக்கிறான். 1 தெசலோனிக்கேயர் 5:23 அதை சொல்லுகிறது நமக்கு. இது எதை குறிக்கிறது என்றால், இயேசு இங்கே ஆவி என்று வார்த்தையை பயன்படுத்துகிறார். அவர் சொல்லுகிறார், பழைய ஏற்பாட்டு ஆராதனைகள் எல்லாம் அதுவரை அது சரீரம் ஆத்மாவிலே தான் இருந்தது, ஆவியிலே இல்லை. அதனுடைய பொருள் என்ன? தேவனை தம்முடைய கரங்களிலே தட்டியும் கரங்களை உயர்த்தியும் ஆராதித்தார்கள். அவர்கள் தன்னுடைய ஆத்மாவிலே ஆராதித்தார்கள். தன்னுடைய மனதை பயன்படுத்தினார்கள். தம்முடைய புத்தியை உணர்வை பயன்படுத்தினார்கள். சந்தோஷத்தை உணர்ந்தார்கள். அவர்கள் உணர்ச்சி வசப்பட்டார்கள். பாடும்பொழுது துதி செலுத்த நன்றி பாடும்பொழுது நாம் உணர்வடைகிறோம். ஆனால் இப்பொழுது நீங்கள் ஒரு ஆழமான ஆராதனை நிலைக்கு வந்து விட்டீர்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார். இயேசு சொல்கிறார், நீங்களும் ஆவியிலே உண்மையிலே ஆராதிக்க முடியும். சரீரம் ஆவியிலே ஆத்மாவிலே மட்டுமல்ல, ஆவியிலே நாம் ஆராதிக்க முடியும். ஆனால் நாம் பொழுதும் கரங்களை தட்டுகிறோம், கரங்களை உயர்த்துகிறோம், நாம் உணர்ச்சி வசப்படுகிறோம், நாம் புத்தியை பயன்படுத்துகிறோம். எல்லாம் இருந்தாலும் கூட நாம் அவரை ஆவியிலே ஆராதிக்கிறோம். அதனுடைய பொருள் என்னவென்றால், நாம் ஆத்மாவுக்கும் ஆவிக்கும் உடைய திரையை நாம் ஊடுருவி செல்கிறோம். நாம் அங்கே போகும்பொழுது நாம் தேவனோடு கூட ஐக்கியமாயிருக்கிறோம். பழைய ஏற்பாட்டின் ஆசரிப்பு கூடாரத்தில் 3 பகுதிகள் இருந்தது. இன்றைக்கு ஆவி ஆத்மா சரீரத்தை போல அந்த கடைசி பகுதி அது திரையினாலே மூடப்பட்டிருந்தது. மகா பரிசுத்த ஸ்தலம் தேவன் மட்டுமே வாசம் பண்ணுகிற இடம். வெளிய பிரகாரத்திலே அங்கே அவர்கள் பலி செலுத்துகிறார்கள், பரவசம் அடைகிறார்கள். அங்கே எல்லாரும் தூபங்களை தூபவர்க்கங்களை ஏற்றுகிறார்கள், விளக்கை கொளுத்துகிறார்கள். ஆனால் மகாபரிசுத்த ஸ்தலத்திலே தேவன் மட்டுமே அங்கே இருக்கிறார். மகாபரிசுத்தலத்தில் பிரவேசிக்கிறவன் அவன் தேவனோடு மட்டுமே இருக்கிறான். வேறு யாருமே அங்கே இல்லை. அங்கே வேறு யாருமே இல்லை, தேவன் மட்டுமே. அதுதான் ஆராதனை, ஆவிலே ஆராதனை. நீங்களும் தேவனும் மட்டுமே. அதை உங்களுடைய அறையிலே நீங்கள் செய்யலாம். நீங்கள் அதை நீங்கள் வார்த்தையினாலே செய்ய வேண்டும் என்று தேவையில்லை. ஒரு நேர்த்தியான ஒரு உதாரணம் நாம் வாசிக்கிறோம். தேவனோடு உள்ள நம்முடைய மனப்பான்மையை காண்பிக்கிறது. சங்கீதம் 73:25 வாசிக்கிறோம், நீங்கள் நேர்மையாய் தேவனிடத்திலே உள்ளத்தின் ஆழத்தில் சொல்ல முடியுமானால் நீங்கள் ஆராதிக்கிறவர், இல்லை என்றால் நீங்கள் தேவனை ஆராதிக்கவில்லை என்று அர்த்தம். சங்கீதம் 73:25 சொல்லுகிறது, பரலோகத்தில் உண்மை இல்லாமல் எனக்கு யார் உண்டு? பூலோகத்தில் உண்மை தவிர எனக்கு வேற விருப்பம் இல்லை. ஆகவே பரலோகத்து போகும்பொழுது நான் கீடுத்துக்காய் பார்த்துக் கொண்டிருப்பதில்லை. ஆண்டவரே, உண்மையிலே மட்டுமே நான் திருப்தி அடைவேன். ஆண்டவர், எனக்கு வேறு ஒன்று வேண்டாம். ஆண்டவரே, நீர் மட்டும் போதும். உண்மை இல்லாமல் எனக்கு வேறு யார் உண்டு? நான் சகோதரர்களுக்கு சொல்லியிருக்கிறேன், அங்கே எனக்கு சகோதரர்களோ சகோதரர்களோ குடும்ப அங்கத்தினோ அவரையும் நான் பார்த்துக் கொண்டிருப்பதில்லை, தேவன் மட்டுமே. பூலோகத்தில் உண்மை தவிர எனக்கு வேற விருப்பம் இல்லை. பரலோகத்திலே மட்டுமல்ல, பூமியிலேயே நான் வேறு எதையும் வாஞ்சிக்கவில்லை. உண்மை தவிர வேறு எதுவும் எனக்கு விருப்பம் இல்லை. ஆண்டவரே, உண்மை தவிர எனக்கு கொடுத்த எல்லா காரணங்களிலும் நான் முற்றிலுமாய் மனரமயமாயிருக்கிறேன். போதும் என்ற மனதிலே கூடிய தேவபக்தி மிகுந்த ஆதாயம். ஒரு ஆராதிக்கிறவன் இந்த பூமியில் எதையும் அவன் விரும்புவதில்லை. அவன் பூர்ண மனரமியம் உள்ளவனா இருப்பான் போதும் என்கிற மனதோடு கூட. தேவன் தனக்கென்று ஆயத்தவனின் எல்லா சூழ்நிலைகளையும், தனக்கு தேவன் கொடுத்த குடும்பம், தனக்கு கொடுத்த வேலை, தனக்கு கொடுத்த ஊழியம் எல்லாவற்றிலையும் மனரமியமா இருக்கிறான். தேவனை மட்டுமே வாஞ்சிக்கிறான். பழைய பழமொழி இருக்கிறது, உங்களுடைய வாழ்க்கையில ஒரு காலம் வருகிறது, தேவன் மட்டுமே உங்களோடு கூட இருப்பார், மற்றெல்லாம் போய்விட்டது, தேவனே எனக்கு போதுமான என்று உணர்கிறீர்கள். இதுதான் மெய்யான ஆராதனை. இந்த பூமியிலே ஆண்டவரே உம்மை தவிர எனக்கு வேறு விருப்பம் இல்லை, நீர் மட்டும் போதும். எனக்கு பூமியில உம்மை தவிர எனக்கு விருப்பம் இல்லை, பரலோகத்திலே நீர் இல்லாமல் எனக்கு யார் உண்டு. இது நம்முடைய இருதயத்தினுடைய ஒரு மனப்பான்மை, மனநிலை. இந்த மனநிலை உங்களுக்கு இல்லை என்றால், நீங்கள் எவ்வளவு உணர்ச்சி வசப்பட்டாலும், நீங்கள் ஜபிக்கும் பொழுதோ துதிக்கும் பொழுதோ நன்றி செலுத்தும் பொழுதோ ஞாயிற்றுக்கிழமை காலை நீங்கள் ஆராதிக்கிறவர் அல்ல. நீங்கள் ஆராதனை என்று சொல்லலாம், ஆனால் அது ஆராதனை அல்ல. ஆனால் சாத்தான் நீங்கள் இப்படி செய்வதிலே சந்தோஷப்படுகிறான். ஏனென்றால் நீங்கள் ஆண்டவரை ஆராதிக்கிறேன்னு சொல்லி நீங்கள் கற்பனை செய்து கொள்கிறீர்கள். இங்கே இயேசு யோவான் 4:23 வாசிக்கிறோம், பிதாவான இப்படிப்பட்டவர்களை விரும்புகிறார், ஆவியிலும் உண்மையிலும் தொழுது கொள்ள விரும்புகிறார். பிதாவுடைய வாஞ்சை எப்படி இருக்கிறது பாருங்கள். உங்களுடைய இருதயத்திலே பிதாவுடைய இருதயத்தை திருப்திப்படுத்த வேண்டும் என்ற வாஞ்சை இருக்கிறதா பிரியமானவர்களே? ஆகவே இந்த வார்த்தைகள் உள்ளத்தினுடைய வாஞ்சியாய், சங்கீதம் 73:25 உங்களுடைய உள்ளத்தின் வாஞ்சியை மாறுவரை நிற்க வேண்டாம். போதுமென்று என்ன வேண்டாம், ஊழியத்திலே உங்களுடைய திருப்தியை காண வேண்டாம். உங்களுடைய போதிக்கிற ஊழியத்திலே, சுவிசேஷ ஊழியத்திலே, அல்லது பணத்திலேயோ சொத்துலேயோ ஆஸ்தியிலோ உங்கள் விருப்பத்தை நீங்கள் தேட வேண்டாம். ஆண்டவரே நீர் மட்டுமே என்னுடைய விருப்பம், ஓஹோ ஆண்டவரே நான் நெருங்கி நான் வாழ வேண்டும் ஆண்டவரே. ஆகவே இந்த ஆராதனை ஊழியத்துக்குள்ளாய் நடத்துகிறது. அப்படிப்பட்ட ஊழியமானது திறமையான ஒரு ஊழியமாயிருக்கும். அப்போஸ்தலர்கள் ஊழியம் செய்தார்கள், ஆராதித்தார்கள். இயேசு ஆராதித்தார், ஊழியம் செய்தார். நீங்கள் தேவனை ஆராதிக்கும் பொழுது அது ஊழியத்துக்குள்ளாக நடத்துகிறது. அந்த ஊழியம் மிகவும் திறமையான ஒரு திறனுள்ள ஊழியமாயிருக்கும். முதலாவது ஜபம், தேவனத்தில் கேட்பது. இரண்டாவது நன்றி செலுத்துதல், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவது. அவர் நமக்கு என்ன செய்தார், அவர் என்ன நமக்கு கொடுத்திருக்கிறார், அதற்காக அதற்கு மேலே துதி, ஜபம், நன்றி, துதி. அவர் யார் என்று அவரை மெச்சிக்கொள்வதுதான் அந்த துதி. அவர் எனக்காக செய்வதற்காக நன்றி செலுத்துகிறேன். துதி என்பது அவர் யாராய் இருக்கிறார் என்பதை நான் மெச்சிக்கொள்வது, பாராட்டுவது. அதற்கு மேலே ஆராதனை. ஆராதனை ஒருவேளை வார்த்தைகளினாலே நாம் வெளிப்படுத்தலாம். நான் சொன்னது போல, ஆண்டவர் உம்மை தவிர எனக்கு பரலோகத்தில் யார் உண்டு, ஆண்டவரே பூமியில உம்மை தவிர எனக்கு விருப்பம் இல்லை என்று சொல்லக்கூடிய வார்த்தைகள், அது பாடல் மூலமாய் சொல்லப்படலாம். நாம் தேவனுக்கு அப்படி நாம் நம்முடைய வாஞ்சியை வெளிப்படுத்துகிறோம். எனக்கு இருக்கிறதெல்லாம் உமக்குரியது ஆண்டவரே, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை நீர் எடுத்துக்கொள்ள மாட்டார், உமக்கு பிரதிஷ்டை பண்ணப்பட்டதா இருக்கட்டும் ஆண்டவரே. தேவனே நான் எந்த ஒரு பொருளையோ பொண்ணையோ நான் வைத்துக் கொள்ள விரும்பவில்லை ஆண்டவரே. தேவனே நானே உண்மை ஆராதிக்கிறேன் என்று சொல்லி நம்முடைய பாடல் மூலமாய் நாம் தேவனுக்கு தெரியப்படுத்துவது ஆராதனை உன்னதமான ஒரு பகுதி. நான் தேவனுடைய மகிமையினாலே பிடிக்கப்பட்டிருக்கிறேன். நான் என்னுடைய வாயை இப்பொழுது மூடிக்கொண்டேன். மிக மிக வெறு சில விசுவாசிகளே இந்த இடத்திற்கு வந்திருக்கிறார்கள். தேவனுடைய வெளிச்சத்தினாலே தங்களுடைய உள்ளத்திலே அவர்கள் புழக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆண்டவரே நான் அதமானேன், ஆண்டவரே நான் பாவிகளை பிரதான பாவி என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு வருகிறார்கள். தேவனுடைய வெளிச்சத்திலே தங்களை ஒரு பாவியாக பார்க்கிறார்கள். ஒரு சில விசுவாசிகள் மட்டுமே அந்த இடத்துக்கு வந்திருக்கிறார்கள். பிசாசு இந்த இடத்துக்கு நீங்கள் வர வேண்டும் என்று விரும்பவில்லை. பிசாசு தன்னை ஆராதிக்க வேண்டும் என்று விரும்புகிறான். சில காரியங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் பிசாசை ஆராதித்தால் அந்த காரியங்கள் கிடைக்கும். அநேகர் அப்படி செய்கிறார்கள். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேடும் பொழுது இவங்களெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுடைய தேவைகள் எல்லாம் தேவன் சந்திப்பார். இல்லாவிட்டால் நாம் தேவன் நமக்கு இருக்க வேண்டும் என்று விரும்பாத பல காரியங்களை வைத்துக் கொள்ளலாம். நாம் கேட்டு கேட்டு பெற்றுக் கொள்ளலாம். தேவன் நம்மை ஆசீர்வதித்தார் என்று எண்ணிக்கொண்டிருக்கலாம். அதில் சில பூமிக்குரிய காரியங்கள் அது சபிக்கப்பட்ட காரியங்கள் இருக்கலாம். இயேசு சொன்னார், என்னுடைய ராஜ்யம் இந்த பூமிக்குரியதல்ல. யோவான் 18:36 வாசிக்கிறோம், இல்லாவிட்டால் என்னுடைய சிஷ்யர்கள் போராடி இருப்பார்கள் என்று வாசிக்கிறோம். நாம் இந்த காரியங்களுக்காக நாம் கேட்பதில்லை. நாம் தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேடினால், ஆராதிக்கிறவராய் இருந்தால், பிதாவாகிய தேவனை ஆராதிக்கிறவராய் இருந்தால் நமக்கு என்ன தேவையோ அவை அதை கூட்டி தருவார். நாம் பிசாசனத்தில் போய் கேட்பதில்லை. காரியங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக அடிக்கடி ஜனங்கள் ஆண்டவரே எனக்கு இதை தாரம் அதை தாரம் என்று சொல்லும் பொழுது, இந்த பொருட்களை தாரம் என்று சொல்லும் பொழுது அவர்களுக்கு மனரம்யம் இல்லை. அவர்கள் என்ன தேவன் கொடுத்திருக்கிறாரோ அதிலே போதும் என்ற மனதில்லை. பவுல் பிலிப்பியர் 4:4 சொல்லுகிறார், நான் மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன். எனக்கு அதிகமாயிருந்தாலும் குறைவாயிருந்தாலும் குறைவிட்டாலும் அதிகமாயிருந்தாலும் மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன் சொல்லுகிறார். தேவன் தான் நாம் எவ்வளவு பூமிக்குரிய காரியங்களை வைத்திருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் தீர்மானித்திருக்கிறார். அதற்கு மிஞ்சி போனால் அது நம்மை கெடுத்து விடும். தேவன் நமக்கு பூமிக்குரிய காரியங்கள் அதிகப்படியாக வரும்பொழுது நம்மை கெடுத்து விடுகிறது. ஆகவே நாம் கவனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாம் தேவனுக்கு முன்பாக வர வேண்டும். ஆண்டவரே, நீங்கள் எங்களை வழிநடத்தும் ஆண்டவர் என்று கேட்க வேண்டும். ஆகவே நாம் தேவனை ஆராதிப்பை நிறுத்தாமல் நாம் வாழ முடியும். ஒரு காலம் நம்முடைய கவனம் சிதறாமல் நாம் வாழ முடியும். ஆகவே இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நாம் இந்த பூமிக்குரிய ஏதோ ஒரு காரியத்தை தேடும் பொழுது, அதனுடைய மகிமையும் கனத்தையும் நாம் தேடும் பொழுது, அங்கே அடிக்கடி நாம் பிசாசை வணங்குவதிலே நாம் முடிவடைந்து விடுகிறோம். ஆகவே பிசாசு சாத்தானை பார்த்து, சாத்தான் இயேசுவை பார்த்து சொன்னான், என்னை சாட்சாகமாய் பணிந்து கொள்ளும், அப்பொழுது மகிமையும் கனத்தையும் உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிறான். ஆகவே நாம் தேவனுடைய மகிமையை தேடுவோம், நாம் தேவனுடைய கனத்தையே தேடுவோம். இயேசு அப்பாலே போ சாத்தான் என்று சொல்லி அவனை மறுத்து விட்டார். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக இதுவே ரட்சிப்பின் வழி. சாத்தானை ஆராதிப்பதிலிருந்து நாம் ரட்சிப்பு. அனைத்து விசுவாசிகள் இப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள். நாம் தேவனையே நாம் வணங்க வேண்டும். நம் தலைகளை வணங்கி நாம் ஜெபிப்போம். எங்கள் பரலோக பிதாவே, ஆண்டவர், இந்த பகுதிகளிலே கர்த்தாவே வஞ்சனை நிறைந்த நாட்களிலே நாங்கள் பகுத்தியுள்ள இருக்க உதவி செய்யும். ஆண்டவரே, நாங்கள் உண்மை கனமனட்டும். ஆவியிலே உண்மையிலே ஆண்டவரே உண்மை ஆராதிக்கட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே, பரலோகத்திலே உண்மை தவிர எங்களுக்கு யாரும் உண்டு, பூமியிலே உண்மை தவிர எங்களுக்கு ஒரு விருப்பமில்லை என்று சொல்லட்டும். ஆண்டவரே, பூமிக்குரிய காரியங்களை ஆண்டவரே நீரை தீர்மானித்து கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, எங்களுக்கு இருக்கிறது போதும் என்று ஆண்டவரே இயேசு நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமீன்.